நமஸ்காரம். நாம பெருமானிடத்தில் நன்றியோடு இருக்க வேண்டும், அவரிடத்தில் பக்தியோடு இருக்க வேண்டும், அவரையே எல்லாம்னு கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி கேள்விப்படுகிறோம். எதனால் அப்படி இருக்க வேண்டும்? நமக்கு அவருக்கு என்ன? எதனால இதை போல அவருக்கு டெடிக்கேட்டடா டிவோட்டடா இருக்கணும்? அது தெரிஞ்சின்றதுன்னா தானே நாம் இருக்க முடியும். அதுக்கு இரண்டு காரணங்கள் பார்க்கலாம். இந்த ரெண்டை வச்சுண்டும் நாம் அவரிடத்திலேயே அன்போடு இருக்க வேண்டும், பக்தியோடு இருக்க வேண்டும். ஆண்டாள் நாச்சியார் திருமொழி என்று பாடியுள்ளாள். அதிலே பகவானை கைப்பிடிக்க திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள மிகவும் ஆசைப்படுகிறாள். அப்போது திருப்பதி ஸ்ரீனிவாசர் வெங்கடேசர் அவர் அடைய வேணுங்கிற ஆசையில் அவரிடத்தில் இருந்த பக்தியாலே திருவேங்கடத்தில் இருக்கிற மேகங்கள் எல்லாம் முகில்கள் எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வருகின்றன. ஆண்டாள் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்படி வந்த மேகங்களை தன்னுடைய நிலையை போய் வெங்கடேசனிடத்தில் சொல்லுங்கள், வேங்கடவனிடத்தில் சொல்லுங்கள்னு தூது விடுகிறாள். சங்ககால இலக்கியத்திலிருந்தே பறவைகளை தூது விடுதல், ஏன் மனிதர்களையே தூது அனுப்புதல், மேகங்களை தூது விடுதல் என்றெல்லாம் நம்ம இலக்கியத்தில் படிச்சிருக்கோம். இப்ப சீதை ஹனுமானை தூது அனுப்பினாள். ராமதூதனாகச் சென்றார், சீதாதூதனாகச் சென்றார். அதை போல இங்க மேகங்கள் கோதாதூதர்களாக போகின்றன. கோதாதான் ஆண்டாள். அந்த மேகங்களை பார்த்து ஆண்டாள் கூறுகிறாள், மதயானை போலெழுந்த மாமுகில்கள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பாம்பனையான் வார்த்தை என்னே கதி என்னும் தானாவான், கதி என்றும் தானாவான். பகவான் தான் எப்போதைக்கும் கதியாக இருக்கிறார், எல்லாருக்கும் கதியாக இருக்கிறார். ஹே மாமுகில்கள், அப்படி ஒரே கதியா இருக்கக்கூடிய பெருமாள் போய் என்னை கைவிட்டுட்டால் நான் என்ன செய்வேன், அவனுக்குன்னு காத்துருக்கேன்னு சொல்லுங்கோன்னு நாயக்கி நாயக்கனை குறித்து தூது விடுகிறாள். இப்ப இதுல நமக்கு முக்கியமான வார்த்தை கதி என்னும் தானாவான். தானே எப்போதும் எல்லாருக்கும் கதியாக இருக்கிறார். தேவானாம் தானவானாஞ்ச சாமான்யம் அதிதெய்வதம்னு சொல்லுவார்கள். தேவர்கள் தானவர்கள் யாருக்கா இருந்தாலும் சாமான்யமா பொதுவாக கதியாக தஞ்சமாக அவர் தான் உள்ளார். அது எப்ப அவர் கதியா இருக்காருனால், இப்ப நம்ம கூட ஒருத்தருக்கு ரொம்ப உதவி பண்றவாளா இருப்போம், நம்ம கதியா நம்மளை பிடிச்சிருப்பா. யாருக்கு நாம் அந்த மாதிரி உதவி பண்ணுவோம், கதியா இருப்போம்? நானே கத்தின்னு யார் இருக்காளோ, நான் தான் எல்லாம்னு யார் ஒத்துக்கிறார்களோ, அவர்களுக்கு நான் கதியா இருப்பேன், வாஸ்தவம் தான். அவர்களுக்கு தஞ்சமாக இருப்பேன், புகலிடமாக இருப்பேன். ஆனா யார் ஒருத்தன் என்ன திரும்பியே பார்க்கலையோ, நான் அவருக்கு முக்கியமே இல்லையோ, அப்படி இருக்கிறவர்களுக்கு நான் புகலிடமா இருப்பேனா அப்படின்னு லோகத்துல கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா பகவான் விஷயத்தில் எப்படின்னால், நான் தான் உனக்கு தொண்டன்னு இப்போது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், உன்னுடைய பக்தன் இப்ப ஒத்துக்கிறோம், எவ்வளவு நீ எனக்கு பண்ணிருக்கேன்னு இப்ப ஒத்துக்கிறோம். ஆனால் நாமே முன்பிறவியிலோ, ஏன் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியோ, ஏன் 2 மாசத்துக்கு முன்னாடியோ கூட, என்ன இப்ப கடவுளுக்கெல்லாம் நான் தொண்டனா? நான் பிறந்திருக்கேன், நான் வளர்ந்திருக்கேன், என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எத்தனையோ தர சொல்லியிருப்போமே. நமக்கு கொஞ்சம் ஏதாவது தப்பு நடக்கச்சே கூட அவரையே குற்றம் சொல்லியிருப்போம், கேள்வி கேட்டிருப்போமே. அப்ப உனக்கு நான் தொண்டன்னு நாம ஒத்துண்ட போதும் சரி, உனக்கு தொண்டன் இல்லேன்னு நாம மறுத்த போதும் சரி, ரெண்டு காலத்திலையும் எப்போதும் பகவான் தானே நமக்கு கதியா இருக்கார். நாம் அவரை இல்லைன்னு சொன்னதுக்காக அவர் திரும்ப உடனே நம்மளை அடிக்கிறது இல்லை, உடனே நம்மளை இல்லைன்னு அவர் சொல்லிடுறது இல்லை. நினைத்தால் நினைத்தவுடன் செய்யறதுக்கு முடியும் பகவானால், ஆனா செய்யறது இல்லையே. அதை செய்யாதத நம்ம என்ன நினைச்சுடுவோம், ஓ அவர் செய்ய மாட்டார் போல் இருக்கு, சக்தி கிடையாது போல் இருக்குன்னு. அல்ல, ஒரு குழந்தை தாயினுடைய முதுகலை தன் கையால ஓங்கி அடிச்சு தான் கீழே விழுந்திருக்கும், தான் கல்லு எடறி கீழே விழுந்துட்டு நேர ஓடி வந்து அம்மா முதுகுள்ள ஓங்கி ஓங்கி உதைக்கும். அந்த அம்மா என்ன நினைச்சுப்போ, ஓ நம்ம குழந்தை அதுக்கு தெரியல பாவம் நம்மளை வந்து அடிக்கிறது. அப்பவும் அதை சமாதானம் தான் படுத்த பார்க்கிறாள். அதனால அந்த குழந்தை தாயை கொஞ்சின காலத்தும் காலை கட்டி கொண்டு கொஞ்சின காலத்தும் முதுகுல ஓங்கி உதைத்த காலத்தும் அந்த தாய் ஒரே கத்தியா இருக்கா இல்லையா? அதே போல நாம பகவானை ஒத்துக்கொண்ட காலத்தும் ஒத்து கொள்ளாமல் இருந்த காலத்தும் என்றும் கத்தியாவான். எப்போதும் அவர் கத்தியாவே இருந்திருக்கிறதுனாலதான் அவரிடத்துல நாம பக்தியோட இருக்கணும், மாறக்கூடாது அப்படிங்கிறது ஆண்டாளுடைய ஆச்சரியமான அபிப்பிராயம். இப்ப இன்னொரு காரணம் சொல்றேன், ஏன் நாம எல்லாம் அவரே நிற்கணும் தெரியுமோ? அவர் எல்லா விஷயத்திலையும் நாமே நிற்கார். அதனால நாம ரெசிப்ரோகேட் பண்ண போறோம். இப்போ நாம முதல் நடவடிக்கை எடுக்கல, அவர் எல்லாம் நாமேன்னு பிடிச்சின்னு இருக்கார். பதிலுக்கு கொஞ்சமான நாம அவருக்குன்னு இருக்க வேண்டாமா? அப்படி நாமேன்னு பிடிச்சின்னு இருக்காரான்னு பார்க்கலாமா? கோவில் கட்டிருக்கே, இந்த கோவில்ல கோயில் கொண்டாதான் பெருமாளுக்கு பெருமையா? தங்க கவசம் போட்டுண்டாதான் பெருமையா? பிரசாதம் நிறைய கண்டுரளை பண்ணி நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் கொடுத்தாதான் பெருமையா? உற்சவத்துல எல்லா வாகனங்கள்லையும் அவர் பவனி வந்தாதான் பெருமையா? நாதஸ்வர கச்சேரியும் பாட்டு கச்சேரியும் வச்சாதான் பெருமையா? ஒன்றுமே தேவையில்லை, இது எதுவும் அவருக்கு தேவையில்லை. அப்ப அவருடைய திருமேனியோ ஆபரணங்களோ ஆயுதங்களோ பிரசாதமோ புஷ்பமோ பேண்டுவாதிய கச்சேரியோ இத்தனை எதற்கு? வரத சகலமேதது சம்சிருதார்த்தம் சகர்த்த நதே ரூபம் நச்சாகாரஹான் ஆயுதானி நச்சாஸ்பதம். ஜிதந்தே ஸ்தோத்திரம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆயுதமோ ஆபரணமோ திருமேனியோ எதுவும் பகவானே உனக்காக இல்லை, எல்லாம் உன் அடியார்களுக்காக. வாத்திய கச்சேரி வைக்கிறது நாம உட்கார்ந்து நாலு பேர் நன்னா கேட்டு மனசு நெகிழ்ந்து ரசிக்கட்டும். பிரசாதம் கொடுக்கறது அவர் பிரசாதத்தை சாப்பிட்டு நாலு பேர் வயிறார இருக்கட்டும். புஷ்பம் ஓஹோன்னு வைக்கிறது நாலு பேர் பூ தொடுக்கிற வாளுக்கு நல்ல கைங்கரியம் கிடைக்கட்டும். அப்படி பார்த்தவனுக்கு ஓஹோன்னு பெருமாள் பவனி வர்றது, இப்படி கருடன் பேர வர்றாரே ஹனுமால் பேர்ல வர்றாரே அப்படின்னா அவர்கள்லாம் எப்பேற்பட்ட தொண்டர்கள், நானும் அந்த மாதிரி எப்ப தொண்டு செய்வேன். இது இத்தனை இவனுக்காக, இது ஒண்ணுமே அவருக்காக அல்ல. அப்ப தனக்குன்னு எதையும் வைத்துக் கொள்ளாமல் அத்தனையும் தன் பக்தர்களுக்காகவே நிற்கார். இல்லைன்னா எதுக்கு இந்த கோவில், எதுக்கு ஆறு மணி கதவை திறக்கணும், ஏன் மத்தியானம் சாத்தணும், ஒண்ணுமே அவருக்கு தேவையில்லையே. இந்த கோவிலுக்குள்ள வந்து விக்கிரக ரூபத்துல உட்கார்ந்துட்டா தான் அவருக்கு பெருமையான அவசியமே இல்லை. அதுல இப்ப நாம பாதி கோவில்ல ஆராதனமே நடக்காது, இல்ல சில கோவில்ல பிரசாதம் குறைச்சலா போடும், சில கோவில்ல ஆளே இருக்காது, இப்போ அசேவைக்கு ஆள் வராது. இத்தனையும் தாண்டி நிற்கிறார், உட்காண்டிருக்கார், படுத்துருக்கார், நிற்கிறார், உட்கார்றார். எதற்காக? அவருக்காகவா? அவர் ஆனந்தமா வைகுந்தத்துல ஓஹோன்னு நாச்சிமார்களோடும் அனந்தன் விஷ்வக்சேனன் கருடன் அப்படி இருக்கார். பின் இங்க வந்து எதுக்கு இதெல்லாம் ஏத்துக்கணும்னால் நமக்காகத்தான். அப்ப அவர் அத்தனை நமக்காக இருக்கும்போது நாம அப்ப கொஞ்சமான அவருக்காக இருக்க வேண்டாமோ? முழுக்கவே அவருக்காகத்தான் இருக்கணும். அப்ப ரெண்டு காரணம் சொல்லியிருக்கேன், ஏன் பகவானோட பக்தி தான் இருக்கணும், ஏன் நாம அவருக்குன்னு தான் இருக்கணும்னால் ரெண்டு. ஒன்னு, அவர் அனைத்தும் நமக்காக இருக்கிறபடியால் நாம் அனைத்தும் அவருக்காக இருக்க வேண்டும். அதே மாதிரி மற்றொன்று, நாம் அவரை ஒத்துண்ட அன்னைக்கும் நாம் அவரை ஒத்துக்காத அன்னைக்கும் எப்போதும் நம்மள அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுக்காமல் கதியாகவே இருந்து இன்னைக்கு நாம திருந்தி வந்தப்புறம் ரொம்ப ஆச்சரியமா ஏத்துட்டு இருக்கார். பழசவர் ஞாபகப்படுத்தியே பாக்குறது இல்லையே, நேத்துக்கு நீ தீயவனா இருந்தியேன்னு அவர் ஞாபகம் கூட படுத்துறது இல்லை. படுத்தினா குழந்தை பாவம் கோச்சுப்பான், திரும்ப அவனு பழச நினைச்சு பயமா இருக்கும், வேண்டாம்னா அப்படின்னு விடுறாரோ இல்லையோ, அந்த குணத்துக்காகத்தான் அவரோட பக்தியோட இருக்கும் இருக்க முயற்சிப்போம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.